بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அஹல சுன்னத் வல் ஜமாத்துடைய பொறுப்புதாரிகளே, ஜமாத்துல் உலமாவுடைய உலமாக்களே, ஊருடைய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே ஆண்களை மட்டும் படைத்து பெண்களே இல்லாமல், இப்ப உலகத்திலே 1000 கோடி பேர் இருக்கிறாங்க, அதுல வெறும் 500 கோடி பேர் மட்டும் ஆண்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சலீஸ் தமிழ் பேசுவோம், உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது இன்ஷா அல்லாஹ். 500 கோடி பேர் பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களே இல்லாம வெறும் ஆண்களை மட்டும் அல்லாஹ் படைத்திருந்தால், ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அந்த 500 கோடி பேரும் திவானாவா மாறிடுவாங்களாம். என்ன மாறிடுவாங்களாம்? பைத்தியமா மாறிடுவாங்க. ஏன்னா ஜோடியா இருக்கக்கூடிய பெண் இல்லாமல் ஆண் உலகத்தில் வாழவே முடியாது. முஃப்தி சாப் சொன்னாங்க, நிகாஹ் என்பது அல்லாஹுடைய ஒரு நேமத் என்று. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆணுக்கு ஜோடியாக பெண்ணை படைத்திருப்பது என்னுடைய குதிரத்தில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் எத்தனை வஸ்துக்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். அதனால ஆணுக்கு ஜோடியை பெண்ணை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பெண் இல்லாமல் மனிதன் ஆண் வாழ முடியாது, ஆண் இல்லாமல் பெண் உலகத்தில் வாழ முடியாது. அதனால ஆண்களுக்கு ஜோடி பெண்ணை அல்லாஹ் படைத்திருப்பது என்னுடைய குதிரத்தில, என்னுடைய வல்லமையில, என்னுடைய நிஷானில உள்ளது என்று அல்லாஹ் சூரத்து ரூம்ல சொல்லி காட்டுகிறான். ஆணுக்கு ஜோடியா பெண்ணை அல்லாஹ் ஏன் படைச்சான்? நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு பெண்ணை நான் ஏன் ஜோடியா படைச்சேன்னா, 3 காரணத்துக்காக வேண்டி படைச்சேன். ஒன்னு, லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் சுக்கூனாக இருப்பதற்கு பெண்ணை நான் படைத்தேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நிக்காவின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு சுக்கூன் உலகத்தில் எதிலுமே கிடைக்கலங்க. வாலிபர்கள் நடிப்பாங்க, காலையிலிருந்து இரவு வரை வாட்ஸ்அப் மெசேஜை ஷேர் பண்றது எனக்கு முஹப்பத் இன்பம் கிடைக்கிறது, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஷேர் பண்றது எனக்கு இன்பம் கிடைக்கிறது, டிக்டாக்ல போய் நான் வந்து பேசி டான்ஸ் ஆடுவதில் இன்பம் கிடைக்கிறது, அதே மாதிரி சினிமா பார்ப்பதில் எனக்கு இன்பம் கிடைக்கிறது, வியாபாரத்தில் இன்பம் கிடைக்கிறது என்று ஒரு மனிதன் சொன்னால் அதுவெல்லாம் பொய்யானது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, இதுவெல்லாம் மனிதனை அழிக்கக்கூடியது. முஹப்பத் என்பது, சுக்கூன் என்பது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அத்தார்த்தியா சொல்கிறான், உங்களுக்கு பெண்ணை நான் ஜோடியா படைத்திருப்பது, ஆண்களே நீங்கள் சுக்கூனாக இருப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சுக்குனா இருக்கிறோம் இல்ல சொல்லுங்களேன், அட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்களேன். ஆமா, திருமணம் முடிச்சும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, முடிக்காதவங்க இன்ஷால்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நாம எல்லாம் நிக்கா முடிச்சிருக்கிறோம், பல பேர் 90% முடிச்சிருப்பாங்க. நிக்கா, நிக்காவின் மூலமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிக்காவுக்கு முன்னாடி நிஸ்பத் நடக்குது, நடக்குதா இல்லையா? நிக்காவுக்கு முன்னாடி நிஸ்பத் சுக்குரானா நடக்குது. சுக்குரானா நடந்து நிஸ்பத் நடந்த பிறகு 2 மாசத்துல 3 மாசத்துல நிக்கா வைக்கிறாங்க. இப்ப அந்த மாப்பிள்ள நௌஷு இருக்கிறாரு, நிக்காவுடைய நிஸ்பத் ஆன உடனே அந்த 3 மாசத்துல பல பேர் நம்மள்கிட்ட வராங்க. எப்படி வராங்கன்னா, ஹசரத் எனக்கு நிஸ்பத் ஆகி 2 மாசம் 3 மாசம் ஆச்சு, ஹர் ரோஸ் ராத் மே ஹாப் மே நிக்காஹ் ஹோய சகாத் ஹாபாதா கைச ஹாபாதா, நிக்கா ஆன மாதிரியே என்ன வருது, ஃபீலிங் வருது. ஏன்னா அவர் நிக்கா என்ற ரிஷ்தாவில் உள்ள போகிறார், அதே திங்கில் அவர் இருக்கிறார், அதே சிந்தனை இருக்கிறார். என்னை நிக்கா முடிப்பது என்பதாக திடீர்னு மலையில நிக்கா ஆகும், திடீர்னு ஜாமியா மஸ்ஜித் நிக்கா ஆகும், திடீர்னு பிளைட்ல போற மாதிரி நிக்கா ஆகும், திடீர்னு பார்த்தா ஹரம் ஷெரீஃப் நிக்கா அவர் மாதிரி பார்ப்பார். ஏன்னா நிக்காஹுடைய ரிஷ்தாவுக்கு பிறகு, நிஸ்பத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே என்ன நிக்காஹ் என்ற நேர்மத்தை அல்லாஹ் தரப்போறானே, ஒரு இஸ்திமாதி ஜிந்தகி நான் வாழப்போறேன், எனக்கு பெண் என் மனைவியா வரப்போகிறாளே என்று நினைத்து அவன் உள்ளத்திலே சந்தோஷம் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு பெண்ணை ஜோடியாக படைத்திருக்கிறான். குர்ஆன் ஷெரீஃபில் மூணு இடத்துல மூணு வஸ்துக்களை பார்த்து உங்களை, உங்களுக்கு ஆண்களை, உங்களுக்கு சுக்கூனுக்கா வேண்டி படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். ஒன்று பெண்ணே, ஒன்று பெண்ணே மனைவிய உங்களுக்கு நான் நிம்மதிக்கா வேண்டி படைத்தேன். இரண்டாவது மின் புயூத்திக்கும் சகனன், நீங்க வீடு கட்டுறீங்களே அந்த வீடு ஏன் தெரியுமா, நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு, சுக்கூனாக இருப்பதற்கு நான் அந்த வீட்டை தந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், ஜானலக்குமுல் லைல லியஸ்குனு ஃபி, உங்களுக்கு நான் இரவை தந்திருக்கிறேன், அந்த இரவில் நீங்கள் நிம்மதியாக தூங்குவதற்காக வேண்டி. அழகான மனைவி, அருமையான வீடு, இரவு நேரம், இந்த மூணையும் உங்களுக்கு நிம்மதிக்காக வேண்டி நான் தந்திருக்கிறேன். நிம்மதிக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய இந்த மூணு வஸ்துக்களை சுன்னத்தான முறையிலே, எந்த முறையிலே அடைய வேண்டுமோ அந்த முறையிலே அடையாமல் சுன்னத்துக்கு மாற்றமான முறை நிக்கா முடித்தால், நிக்காவுடைய சட்டத்தை தெரியாமல் நிக்கா முடித்தால், சுகூனா இருக்கக்கூடிய வீடு கூட பர்பாதுகளை ஆகிவிடும், இரவு கூட பகலாக அவளுக்கு தெரியும், நிம்மதியாக அந்த மனிதன் வாழ முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு பெண்ணை நான் ஜோடியாக தந்திருப்பதிலே உங்களுக்கு முதல் முதலான ஃபாயிதா என்ன தெரியுமா, நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு. இரண்டாவது வஜஅல பைனக்கும் மவத்தத்தன், கணவன் மனைவிக்கு மத்தியிலே, ஷௌஹர் பீவிக்கு தர்மியான் மத்தியிலே முஹப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கீர்நூரி கரீம் சாப் சொல்லுவாங்க ஒரு பயான்ல, ஈரோட்ல ஒரு பயான்ல சொன்னாங்க, திண்டுக்கல் கீர்நூரி கல்யாம சாபு, இஸ்லாத்தில காதலிப்பது இருக்குதா, இஸ்லாத்தில காதலிக்கலாமா, முஹப்பத் கர் சக்தே கே கௌரஸே, ஹஜரத்து உமுமியா ஒரு ஜவாப் சொல்லிருக்கிறாங்க, இஸ்லாத்தில காதலிக்கலாம், இஸ்லாத்தில காதலிக்கலாம் அப்படின்ட்டாங்க, முஹப்பத் கர் சக்தே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே எல்லாம் இஷ்கால் செய்தாங்க, என்ன ஹஜரத் காதலிப்பது ஹராமாச்சே, ஹஜரத்து சொன்னாங்களா கல்யாணம் பண்ண பிறகு மனைவியை காதலிக்கலாம், நிக்கா ஹோனிக்கு பாத் பீவிக்கும் முகப்பத் கர் சக்தே, அதெல்லாம் சொல்றான். இதுல பெண்ணின் மூலமாக, நிக்காவின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, இரண்டாவது மவத்தத் கிடைக்கிறது, அடி உள்ளத்தில் முகப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாம் நம்முடைய மனைவிய ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை, அஞ்சு தடவை, பத்து தடவை, இருபது தடவை பார்க்கிறோம். தொழுகைக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் போறோம், தொழுகைக்கு வெளியே வரும்போது மஸ்ஜிதுக்கு வரும்போது பார்க்கிறோம், வியாபாரத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போனா பார்க்கிறோம், வியாபாரம் முடிச்ச பிறகு வெளியே வரும்போது பார்க்கிறோம் மனைவியை. பார்க்கும்போது அல்லாஹ் நம்முடைய கண்ணுக்கு நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய மனைவிக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்தில் நம்முடைய கண் குளிர்ச்சியா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். ஏன்னா நம்முடைய உள்ளத்தையும் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒன்று சேர்த்து இருக்கிறான், கல்பு கல்போடு சேர்த்து விட்ட காரணத்தினால ரெண்டு பேருடைய கல்வில அல்லாஹ் முஹப்பத்தை நாளுக்கு நாள் அடிக்கடி அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஆயத்தில் சொல்லப்பட்டது. அதனால்தான் சொர்க்கத்தில் எல்லா நியமத்து இருந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேக்கராரியா இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பினான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விலா எலும்பிலிருந்து உருகி அந்த எலும்பின் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். அவர் ஓய்வு எடுத்திருக்கும் பொழுது கண்ணு திறந்து பார்த்தால் ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு பார்த்து கேட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீ யார், நான் தான் ஹவ்வா, நீ ஏன் படைக்கப்பட்ட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்கள் நிம்மதியா இருப்பதற்கு அல்லாஹ் என்னை படைத்தான் என்று ஹவ்வா சொல்கிறார்கள். அங்க எங்க சொல்லுங்களேன், இந்தியாமே சிலோன்மே ஜன்னத்மே. அப்போ அதிர்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் எல்லா நியமத்தும் இருந்துச்சு, அந்த நியமத்தை அனுபவித்தும் கூட அவருடைய உள்ளத்தில் பேக்கராரி, அல்லாஹ் அவருடைய உடலில் இருந்த ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பில ரூஹை ஊதி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைத்தான். அதுவும் பாருங்க, பீர் சாப் கிதாப்ல எழுதுவாங்க, பீர் சாப் ஒரு கிதாப்ல எழுதுறாங்க, உடம்புல 360 ஜாயிண்ட் இருக்குது. எத்தனை ஜாயிண்ட் இருக்குது? 360 ஜாயிண்ட் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாயிண்டோடு எலும்புகள் ஒட்டி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான எலும்புகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தலையில உள்ள எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைக்கல, காலில் உள்ள எலும்பு எடுத்து பெண்ணை படைக்கல, முட்டில உள்ள எலும்பு எடுத்து பெண்ணை படைக்கல. ஏன்னா காலில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து படைத்திருந்தால் மனிதனே உன்னுடைய மனைவி நீ மிதித்து சாகடித்திருப்பாய். தலையில இருந்து ஒரு எலும்பை எடுத்து நீ படைத்திருந்தால் நான் தலையில வைத்து நம் கொண்டாடுவோம் நம்முடைய மனைவிய. அல்லாஹ் உடம்புல உள்ள விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து படைத்தது நோக்கம் என்ன? உன்னுடைய மனைவியை உன்னுடைய கல்போடு வைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கலாமா? அட இன்ஷால்லா சொல்லுங்களேன், வச்சுட்டு இருக்கிறோம். அதுல கொஞ்சம் மஜ்பூத்தி வேணும். இந்த பயானெல்லாம் வீட்டில் போய் சொன்ன பெண்களுக்கு, நீங்க நாங்க பெண்களுக்கு கவுன்சிலிங் வச்சோம் எங்க மேல் விசாரத்தில், இப்ராஹிம் மௌலானா வீட்டில் வச்சாங்க. அதுல ஒரு 100 பெண்கள் கலந்துகிட்டாங்க. நான் எங்க வீட்டில் அனுப்பியிருந்தேன், மௌலானா அவங்க வீட்டில் அனுப்பியிருந்தாங்க. கவுன்சிலிங் கத்துட்டு வர்த்தமே அப்படின்னு சொல்லி காலையில நல்லா கவனிங்க, காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் போய் கவுன்சிலிங் அங்க உள்ள அங்க என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு 12 பாயிண்ட் சொல்றாங்க. கணவரிடத்தில் ஷௌஹருக்கு பாஸ் கைசா சல்னா, உன்கா ஹுகூ கியா ஹை, கைசா கைசா ஹிதமத் கர்னா, மாமியார் வீட்டில் எப்படி இருப்பது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. அங்க சுன்னத்தான தரிகாவை சொல்லி தராங்க. போயிட்டு வந்தாங்க. நான் புரோகிராம் முடிச்சு இஷா தொழுது வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே உட்காருங்க, தண்ணி குடிங்க, பால் குடிங்க, சாப்பாடு இருக்குது, சக்கனா ஏதாவது வேணுமா, என்னடா எல்லாம் புதுசா இருக்குது இது. மாமலா வந்து நான் தான் கேட்பேன், டஸ்தர்கான் போடுமா, சாப்பாடுத்துக்கான வையும் சொல்லுவேன், இது நேரம் உல்டாவா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி, நான் நினைச்சுக்கிட்டேன் இது கவுன்சிலிங் உடைய அசராத், இது கவுன்சிலிங் போயிட்டு வந்தாங்களே அசராத், அன்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் அந்த தர்த்தீப் எங்க வீட்டில் இருக்குது. அம்மாஜி சாப், இது நமக்கு தான் நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு 10 ஹஜ்ரத்துமார்கள் வீட்டில் மனைவிமார கூட அனுப்பியிருந்தாங்க. அந்த ஹஜ்ரத்துமார் ஃபஜர் தொழுது தண்ணீருக்கு வந்துட்டாங்க. ஹசரத் சே மைனம் எக்பாரிய கவுன்சிலிங் ரக்கோ, ஏ என்னப்பா ஆச்சு? அல்லாஹ் அக்பர், நிக்காஹ் ஹோனே சே லேக்கர் அப் தக் ஹசரத் மாமூலித்த லைக்கின் ஜோ கவுன்சிலிங் கா சார் பஜே தக் ப்ரோகிராம் சலேனா மஸ்தூராத் கா பஹுத் ஃபாயதா ஹுவா ஹசரத், அம்மி குபி ஹிதமத் கர்தே, யானி சாஸ் கோ சசரே குபி ஹிதமத் கர்தே, கர் பாக் ரத்தா அம்னா பி பஹுத் ஹிதமத் தில் குஷ் ஹை ஹசரத். இது யார் கொடுக்கிறது? அசத்துமார்களுடைய ஸ்டேட்மெண்ட். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? நம்முடைய மனைவிகள் அதில் கலந்து கொண்டால் பெரிய அசர் ஏற்படுது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? நம் கல்யாணம் முடிச்சு பெண்ணை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் அம்மா அப்பா எந்த விதமான நசியை செய்யாமல் அனுப்பிடுறோம். அந்த குழந்தை எப்படி வான்னு சொல்லி தரதில்லை. நகை சேர்ப்பதற்கு முயற்சி செய்யறோம். 50 சவரம் போடலாம், 100 சவரம் போடலாம், ஏசி வாங்கி கொடுக்கலாம், கட்டில் பீரோ வாங்கி கொடுக்கலாம், சாமான் டசன் டசனா கொடுக்கலாம், ஒரு 150 ஜோடா துணி கொடுக்கலாம், வீடு இல்லைனா வீடு கட்டி கொடுக்கலாம், மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி கொடுக்கலாம். இந்த பிக்கர்ல இருக்கிறானே தவிர வெளிரங்கமான ஏற்பாடுல இருக்கிறான். ஆனா வாழ்க்கையில் இஸ்திவாதி சிந்தகி, குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்று எந்த தாயும் மகளுக்கு சொல்வதில்லை, எந்த தகப்பனும் மகளுக்கு சொல்வதில்லை. போறா சில பேர் என்ன சொல்றாங்க, தாய் தெரியுமா தோ வாரம் தேக்குமா செட் ஹோதே தேக் நேக்கு தாஜா மை பாக்கர்த்து. இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டமே இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டமே இருக்குது. கிதாப்ல எழுதி இருக்கிறாங்க பெரியார்கள், அரபு நாட்டுடைய பெண்கள், அரபு நாட்டுடைய பெண்கள் தன்னுடைய மகளுக்கு நிக்கா முடித்தால் அந்த மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பினா ஒவ்வொரு தாயும் 10 விதமான நசீகத்துகளை சொல்லி அனுப்புவார்கள். 10 விதமான நசீகத். மாமியார் வீட்டில் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், கணவருக்கு எப்படி ஹிதுமத் செய்ய வேண்டும், அவுளாது பிறந்தால் அவுளாதுக்கு எப்படி தர்பியை செய்ய வேண்டும், ஒரு பெண் தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் கணவருக்கு முன்னாடி, அனைத்தையும் ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு 10 விதமான நசீகத்தை சொல்லி அனுப்புவாங்க. அவருடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் சகோதரர்களே, இன்றைய காலத்திலே குடும்பத்தில் பிரச்சனை, தலாக்கு, ஹுலா, ரத்து இது போன்ற நிகழ்வதற்கு காரணம் என்ன? ஆறு மாசம் மாமியார் வீடு, ஆறு மாசம் தாய் வீடு, இப்படியாக வாழ்க்கை சண்டையிலே போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நிக்காவுடைய மக்சத் என்ன, இஸ்திவாதி சிந்தையுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அகமியத் என்ன என்பதை மாப்பிள்ளையும் விளங்குவதில்லை, கல்யாண பெண்ணும் விளங்காத காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபில் சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே உங்களுக்கு மொஹப்பத் வந்து விட்டால், பிரியம் வந்து விட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்கி விடுவான். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், வரஹ்மத்தன், கடைசி காலத்திலே, கடைசி காலத்தில், வயோதிக காலத்திலே ஒருவருக்கொருவர் இரக்கம் உள்ளவர்களாக, ரஹம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதனால்தான் ஒரு பெண்ணை ஆணுக்கு ஜோடியாக நான் ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் சொன்னாங்களே என்ன, இந்த எத்தனையோ ரிஷ்டாக்கள் உலகத்தில் இருக்கிறது, அப்பா அம்மா, தாதா தாதி, நானா நானி, அம்மா கூட பிறந்தவங்களை வந்து ரெண்டு குரூப் ஆக்கலாம், ஒன்னு படமா ஹாலா அல்லது மாமு ஆக்கலாமா இல்லையா, அப்பா கூட பிறந்தவங்களை வந்து தம்பி ஆண்களா இருந்தால் சாச்சா படபா, பெண்களா இருந்தால் புப்பு வர்றாங்களா இல்லையா, அவங்க அவங்க வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் நம்ம வைக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேர் வச்சிருக்கிறோம். இதுவெல்லாம் பின்னாடி வந்தது. முதல் முதலான ரிஷ்டா சொர்க்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினானே, நிக்காஹுடைய ரிஷ்டா தான், ஷௌஹர் பீவி என்ற ரிஷ்டா உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தந்தான். மறுபடியும் அந்த ரிஷ்டா சொர்க்கத்துக்குள்ள போகும். இது நம்ம வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தீன்தார் பெண்ணே செலக்ட் பண்ண மாட்டேன்றான், மால்தார் பெண்ணை செலக்ட் பண்றான், தீன் பற்றுள்ள குரான் படிக்கிற பெண்ணை யாரும் செலக்ட் பண்றதில்லை, குரானுடைய சம்பந்தம் இல்லாத அழகான பெண்ணை அவன் என்ன செய்யறான், செலக்ட் பண்றான். அதனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. சிலோன்ல, இலங்கையில ஒரு சம்பவம் என்ன சொன்னால், துபையில ஒருத்த வேலை செய்யறான், துபையில கல்யாணம் முடிப்பதற்கான ஊருக்கு வந்தான். ஊருக்கு வந்த பிறகு அவனுக்கு நல்ல 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான்வைங்களேன், அவனுக்கு பெண் தேடுறாங்க ஊர்ல. ஒரு எண்ணத்துல பெண் அழகா இருக்கிறாங்க சொல்லி கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கு பெண் பேச போறாங்க, பெண் பார்க்கறாங்க பிடிச்சு போச்சு. இப்போ மாப்பிள்ளைக்கு சொல்றாங்க பெண் அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இஸ்மான் மதரசாவில் படிச்ச ஒழுக்கமுள்ள பெண்ணா இருக்கிறாங்க சொல்லி. இப்போ நிஷ்டா முடிவு ஆக போது அந்த நேரத்தில் அந்த ஆர்எஸ், அதாவது என்ன, கல்யாண பெண் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க தெரியல, நல்லா கேளுங்க. என்ன பார்க்க வந்தீங்க, என்னுடைய அகலாக்க மாத்தீங்க. அந்த பெண் கேட்கிறா, பெண் அழகா இருக்கிறாள், அழகா இருக்கிறாள், அகலாக்கு இருக்குது, அகலாக்கு இருக்குது, குரான் ஓத தெரியுமா, குரான் ஓத தெரியும், நல்ல குடும்பம், நல்ல குடும்பம். இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சு போச்சு? இப்ப அந்த கல்யாண பெண் ஆர்எஸ் கேட்கிறாங்க, உங்க பையன் என்ன படிச்சிருக்கிறான், உங்க பையன் சொல்லுங்களேன், அம்மார பேட்டி அம்மாரா பாஸ் பூச்சோ ஏ யூசப் பூச்சனா அமே அம்மா தேக்கல காமுஷ்ரஜா அப்படின்னு நம்போ, யாராவது தலையில கட்டி விட்டுருவோம். அந்த நிஸ்வான் படிச்ச பெண்ணு ஆலிமா பெண் கேட்கிறாங்க, உங்க பையன் என்ன படிச்சுக்கிறான், என் பையன் MBA படிச்சு துபாயில 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கறான், யோ தீன் என்ன படிச்சிருக்கான். அம்மா அப்பா வாய திறக்கல, அவனுக்கு குரான் படிக்க தெரியுமா, தெரியாது, கிளம்பு. குரான் படிக்க தெரியாத, அல்லாஹ்வுடைய கலாம் ஓத தெரியாத ஒரு ஆளை நான் கல்யாணம் முடிக்கணும்னா என் வாழ்க்கை நரகத்துடைய வாழ்க்கை என்ன, அம்மா சொல்றான், அந்த பெண் சொல்றான். இப்போ அவங்க வந்த பெண் பேச வந்த அந்த குடும்பத்திலே நான் என்ன செய்யணும் சொல்லுமா, 4 மாசம் டைம் தரேன். எத்தனை மாசம்? அந்த ஆர்எஸ் டைம் கொடுக்கறாங்க, 4 மைனா மை டைம் தேத்தாகும். 4 மைனாக்கு அந்தர் அலிபாச லேக்கர் தொல்லது பிறப்பின் அஸ்தக் நாசிரா படுக்கிற ஆஜானா நடந்த சம்பவம் இது. மௌலானா ரிஸ்வி இருக்கிறாங்க சில உள்ள ஜம்மியத் உலமாவுடைய பொறுப்புதாரி, அவங்க சொன்ன விஷயம் இது. 4 மாசத்தை டைம் தர, 4 மாசத்தில் குரான் முடிச்சு மாப்பிள்ளிட்ட போய் சொன்னாங்க, ஓஹோ இந்த மாதிரி பெண் வந்து ரொம்ப அற்புதமான பெண்ணுப்பா, இது நாம் விடக்கூடாதுன்னு சொல்லி துபாயில உள்ள கம்பெனியில 6 மாசம் லீவ் போட்டு ஒரு மஸ்ஜிதுல 24 மணி நேரம் மஸ்ஜிதுல உட்கார்ந்து ஏத்திக்காஃப் மாதிரி உட்கார்ந்து அந்த இமாம் உண்டு இல்லைன்னு ஆக்கி 16 மணி நேரம் இமாம் சாப்பிட்ட குரான் ஓதி 4 மாசத்துல குரான் முடிச்சிட்டான். யாராவது இருக்கிறோமா 4 மாசத்துல குரான் முடிச்சாலும் இங்க சொல்லுங்களேன், நாசரா படிச்சாலும் இருக்கிறோமா? 4 மாசத்துல குரான் முடிச்சிட்டான். 4 மாசம் குரான் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு இப்ப அந்த பையனை நான் நிக்கா முடிப்பதற்கு தயார். அவன் குரான் ஓத தெரிந்து விட்டால் இனி அவன் அல்லாஹுக்கு பயப்படுவான். இதுவெல்லாம் உலகத்தில் நடக்குது. நாம் தீனை பார்த்து தேர்ந்தெடுப்பதில்லை சகோதரர்களே. தீன் இல்லாத வீட்டில், அஹ்லாக் இல்லாத வீட்டில் போய் கால் வைக்கும் பொழுது அன்பானவர்களே பிரச்சனைகள் அதிகமாகிறது. எனவே பெற்றோர்களாயிருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி முக்கியமான நேரத்திலே, நிக்காவுடைய நேரத்திலே பொருட்களை கொடுப்பதை விட அவர்கள் திருமணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சந்தோஷமா அமைய வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய சுன்னத்தான முறை அறியாமல் அவர்களுக்கு நிக்காக வைக்கவே கூடாது. நம்ம அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். நிக்கான பிறகு பிரச்சனை வரும்போது ஆயிரக்கணக்கான கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க, 17 வயசு, 16 வயசு, 18 வயசு ஆகுது. இப்ப குடும்ப வாழ்க்கைன்னு அவர்களுக்கு என்னமே தெரியல. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிக்கா என்ற ரிஷ்டாவை சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை நான் பாக்கியமாக நசீபாக நாம் நினைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தர்பாரில சஹாபாக்கள் வராங்க. அந்த இடத்துல நபி இல்ல, ரசூலுல்லாஹுடைய மனைவியார் இருக்கிறாங்க. நபியுடைய இபாதத்தை பத்தி நீங்க சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது நபியுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தஹஜ்ஜுத் தொழுவார்கள், காலையில தாவத்துரு வேலை செய்வார்கள், நோன்பு வைப்பார்கள். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களை இவ்வளவு இபாதத் செய்யும் பொழுது நாம் வந்து கல்யாணம் முடிச்சிட்டு இருக்கிறோமே, அதனால இனிமேல் நான் கல்யாணத்தை முடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன், எந்த விதமான மக்களோட தொடர்பு இல்லாமல் காட்டில போய் தனியா இருப்பேன் என்பதாக உஸ்மான் இபின் மஸ்ஊன் ரதியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே ஒரு ஜமாத் போயிடுச்சு எங்க காட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க. அவங்கள கூப்பிட்ட பிறகு என்னப்பா நீங்க என்ன அசாயம் எடுத்துட்டு போனீங்க? யார் ரசூலல்லா, நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, நீங்களே இவ்வளவு இபாதத் செய்யும் பொழுது பாவத்திருக்கக்கூடிய நாங்கள் எவ்வளவு இபாதத் செய்ய வேண்டும்? அதனால அவங்க முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம், நல்ல ஆடைகள் உடுத்த மாட்டோம், காட்ட போய் நாங்கள் ரஹ்மானியத்தை தேர்ந்தெடுக்கிறோம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்ப்பா சொல்றாங்க, நான் நோன்பு வைக்கிறேன், நோம்பு விடுறேன், தூங்குறேன், தொழுகிறேன், கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், இதுதான் என்னுடைய சுன்னத்து. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அல்லாஹ் வெற்றி தருவான். நிக்காவுடைய அஹமியத்தை அந்த மக்களுக்கு முன்னாடி, சஹாபாக்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நிக்காவின் மூலமாக அடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தரக்கூடிய அந்த தொடர்பு இருக்கிறது, ஒரு அற்புதமான தாலுக் அது, அது பாக்கியா வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம் நிக்கா கவுன்சிலிங்ல 6 விதமான தன்மைகளை அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த ஆரசுக்கும் நாம் சொல்வதுண்டு. 6 விதமான தன்மைகள் என்ன? முதல் முதலாக அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த கல்யாண பெண்ணுக்கு நாம் என்ன சொல்றோம்னா, முதல் நம்மள்கிட்ட முஜாஹதா வேணும். என்ன வேணும் சொல்லுங்களேன்? முஜாஹதா. என்ன முஜாஹதா? ஒரு பெண்ணு தன்னுடைய அம்மா வீட்டில் சுதந்திரமாக ஆசாதாக இருந்திருப்பாங்க, ஆசாதாக இருந்திருப்பாங்க. அவன் நிக்கா முடிச்சு மாமியார் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்க ஆசாத் இருக்காது. உங்கள் நடையை கவனிப்பாங்க, உங்க பேச்சை கவனிப்பாங்க, உங்களுடைய எல்லா விதமான ஹிதுமத்தை பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து முகத்தமியமும் மாமியார் தான். உங்களுக்கு முகத்தமியம் யாரு சொல்லுங்களேன்? அம்மாவை ஏமாத்திடலாம், அப்பாவை ஏமாத்திடலாம், அங்க வீட்டில் வந்து மாமனார் கூட பேச்சு நடக்காது. மாமியார் என்ன சொல்றாங்க அதுதான். 12 விதமான பாயிண்ட்ஸ் நாம சொல்றோம் நிக்கா கவுன்சிலிங்ல. அதுல ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? மாமியாரை எப்படி நம்ம வந்து முகப்பத்தில் கல்வில கொண்டு வரக்கூடிய டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நாங்க சொல்லித்தரோம், ஆண்களுக்கு இல்ல. அது புரியுதா? மாப்பிள்ளைக்கு சொல்லி தருது இல்ல, யாருக்கு சொல்லி தருது? இதை சொல்லுங்க, யாருக்கு பாய்? கல்யாண பெண்ணுக்கு. ஆர்எஸ் சொல்லி தர்றது மாமியார்கிட்ட எந்த மாதிரி ஹிதுமத் செய்தால் நாம் நம்முடைய கண்ட்ரோல்ல வருவாங்க அப்படின்னு இல்ல, நம்ம கல்வில எப்படி வருவாங்க அவங்க. அத முதல் பாயிண்ட் என்ன? உங்களுக்கு 2 அம்மா. எதின் அம்மா? அட சொல்லுங்களேன், அது சொன்ன அருமையா ரெண்டே மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டார் முஃப்தி சாஹிப். ஒன்னு நசபி அம்மா, ஒன்னு வந்து ரிஷ்ணாவுடைய அம்மா. கணவன் மூலமா அம்மா கூட உங்களுக்கு அம்மா தான், யார் வயிற்று நீங்கள் பிறந்தாலும் அவங்களும் அம்மா தான். போன உடனே முதல் அம்பு என்ன தெரியுமா, அம்மி பாணி ஹோனாக்குன்னு கேளு, அவ்வளவுதான். அது கீழே விழுந்து எழுந்திருக்காது, அது நீச்சுகிறது தாச்சு. நம்ம பையன் கூட நம்ம அம்மின் சரியா கூப்பிட மாட்டான். அந்த கல்யாண பெண் போன உடனே அம்மின் கூப்பிட்ட உடனே அந்த முதல் நாள் உடைய ஹிதுமத் இருக்கிறது, அந்த ஆர்எஸ் உடைய ஹிதுமத்து, அது வச்சுதாங்க மாமியார் எப்படின்னு பாக்குறாங்க. நம்ம பார்க்கிறோம் ஹிதுமத்தில் பெண்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பலவிதமான செய்திகளை. அப்ப முதல் முதலாக தாய் வீட்டில் இருந்த சுதந்திரம் எல்லாம் மாமியார் வீட்டில் கிடைக்காது. அதனால தியாகம் நமக்கு தேவை, முஜாஹதா நமக்கு தேவை. கொஞ்ச காலம் முஜாஹதா இருந்தால் அல்லா பிறகு அந்த வீடே உங்களுடைய சந்தோஷமான வீடாக அது ஆகிவிடும். இரண்டாவதாக சபரு ஹில்ம், பர்தாஷ் சபர் பொறுமை, இந்த ரெண்டும் தேவை. எந்த முடிவும் நாம் சீக்கிரமா எடுக்கக்கூடாது, பொறுமையா எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சகிப்பு தன்மை வேணும். ஏன்னா நிக்காவுடைய ஹுதுபாவில இரண்டாவது ஆயத்து ஓதுறாங்களே, மூணாவது ஆயத்து ஓத அந்த ஆயத்து என்ன, சரிதா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பேசினால் மிருதுவாக பேசுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் நிக்காவுக்கும் இந்த மூணு ஆயத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நிக்காவில் இந்த மூணு ஆயத்து ஏன் ஓதப்படுதுன்னா, நிக்கா முடிப்பதற்கு முன்னால் ஒரு மாப்பிள்ளை ஒரு வாலிபர் அவ என்ன பேசினாலும் அந்த பேச்சு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உஸ்மே வசன்னை நிக்கா ஹோனே சே பஹலே ஏக் நௌஜவான் ஏக் மஜ்லிஸ் மே பாத் கர்தா ஹை, யா கர் மே பாத் கர்தா ஹை, யா வாலிதா வாலித் கே சாம்னே பாத் கர்தா ஹை, உஸ்மே வசன் நஹீ ஹை. நிக்கா ஹோனே கே பாத், நிக்கா ஹோனே கே பாத் தேரா பாத் மே வசன் ஹை. நிக்கா ஹோதே ஹி நிக்கா சே பஹலே ஜோ பாத் கியா வோ பாத் நிக்கா கே பாத் கரே தோ பட்டா பதல் கா இன்ஹை. என்ன வந்துறாங்க, உன் பேச்சு நோட் பண்ணப்படும், ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டில் கவனிப்பார்கள். எப்படின்னா ஒரு பறவைக்கு ரெண்டு ரக்க மாதிரி, அம்மா வீடு மாமியார் வீடு. எக் பரிந்தாக்கு தோ பர்ஜைசா மாகர் அவர் சாஸ்கர் ஹயால் வச்சுங்க பாய். ரெண்டு கண்ணு சொல்லு, நானு என்ன சொல்றேன் உங்களுக்கு, ரெண்டு கண்ணு சொன்னா ஒரு கண்ணுல கூட பார்க்கலாம், நம்ம ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு. ரெண்டு பர்னு சொல்றேன், ஏன் ரெண்டு பர்னா, ரெண்டு பர் இருந்தாதான் பறக்க முடியும். ஒரு பரு வச்சு இதை பறக்க முடியுமா, ரெண்டுத்தும் பேலன்ஸ் பண்ணணும்னா ரெண்டு பரு இருக்கணும். இங்க உள்ள பேச்சு அங்கு, அங்கு உள்ள பேச்சு இங்குன்னா ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை வரும். அந்த மாப்பிள்ளைகளுக்கு நான் சொல்வதுண்டு, இது எல்லாம் சொல்லி அந்த 12 பாயிண்ட்ஸ்ல சொன்ன பிறகு அவங்களை அப்படியே விட்டுறதில்ல. நாங்க ஒரு மாசம் கழிச்சு இந்த மாசம் கல்யாணம் ஆனா அடுத்த மாசம் கரெக்டா அவருக்கு போன் பண்ணி கூப்பிடுறோம், பாப்பா மசீதுக்கு அப்படின்னு சொல்லி. எப்படிப்பா எங்க போன உடனே தூசரா தீன் மசாலா பூச்சா ஹதரேத், தீசரா தீன் மசாலா பூச்சா ஹதரேத், ஸ்டேட்மெண்ட் தேத்தா ஹதரேத் சொல்லி போறான் பார். சுரூர் ஷஹரில் போயிடும், ஒரு மாசம் அவனுக்கு எதுவுமே தெரியாது, சந்தோஷத்தை இருக்கிறான் இல்ல, போன் பண்ணி கூப்பிடுறது நம்ம கூப்பிட்டு எப்படி பாருக்கா ஹசரேத். இந்த 12 பாயிண்ட் சொன்னீங்களே, உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றம் இருந்துச்சு. என்ன என்னுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் நிக்கானா வேறு விதமா சொல்றாங்க. நிக்கான்னு சொன்னால் ஒரு இச்சை, அதாவது என்ன, ஒரு ஹாயிஷை நிறைவேற்றக்கூடியதுதான் நிக்காஹுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்லி கொடுத்த சுன்னத்தான தரீக்காக்கள் எங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு சொல்லிட்டு மாப்பிள்ள சொல்றான். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்கள் சொல்றாங்களா எனக்கு இந்த மாதிரி விஷயம் யாரும் சொல்லி தரலையே அப்படின்னு இருக்கும் போது அந்த பெண்களுக்கும் கவுன்சிலிங் தேவை, அந்த அரசுகளுக்கும் என்ன தேவை, கவுன்சிலிங் தேவை. அதை வச்சு நம்ம மேல் விஷயத்தில் என்ன செய்தோம்னா பெண்களுக்காக வேண்டி கூட கவுன்சிலிங் ஆரம்பிச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வாரத்தில் எத்தனை நிக்கா ஆகுதோ அந்த பெண்களுக்கு நம்ம அந்த வீட்டுக்கு அனுப்பிடுறோம், அவங்க கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு வருகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சுன்னத்தான முறை, நிக்காவுடைய இந்த இபாதத் இருக்கிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய இபாதத் இது, கடைசி மூச்சு வரை இபாதத். எல்லா இபாதத்திலும் குறிப்பிட்ட நேரம் தான். இப்ப இஷா தொழுகை இருக்கிறது, அதிரத்தி தக்பீர தஹ்ரீமாவில் இருந்து சலாம் கொடுக்கிறவர் இபாதத் அது, 10 நிமிஷம் தொழுவிக்கிறாருன்னா 10 நிமிஷம் தான் இபாதத். அதுக்கு பிறகு அது என்ன இல்ல, மறுபடியும் ஃபரஸ் தொழ முடியுமா, அடுத்த நாள் தான் இஷா தொழ முடியும். இஷாவுடைய வக்து வந்தா யாராவது விட்டா அந்த வக்துல தொழலாம், அதுக்கு பிறகு கதா தான் செய்யணும்.
நோன்பு எடுத்துக்கிட்டேன்னா சுபு சாதியத்திலிருந்து சூரியன் மறைகிற வரையும் 14 மணி நேரம் இபாதத்து. நெய் ஹஜரத் மே ராத்தபி ரோசா ரக்குங்க அப்படின்னு சொல்லுறான், நோன்பு வச்சா நோன்பு சொல்லுவாங்களா? அவரே நோன்பு இல்லாது ஹஜ்ஜு எடுத்துக்கிட்டனா ஜுல்ஹிஜ்ஜா 8-12 வரையும் அந்த 5 நாள் தான் ஹஜ்ஜு. இப்ப போய் ஹஜ்ஜு பண்ண ஹஜ்ஜு ஏத்துக்குவாங்களா? எல்லா இபாதத்துக்கும் குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா நிக்காஹ் என்ற இந்த இபாதத்து இருக்கிறதே, மைனே கபூல் கியான் சொல்ற அந்த நேரத்திலிருந்து கடைசி மூச்சு வரை நீளமான இபாதத்தில் இருக்கிறான் மனுஷன். உலகத்தில் பெரிய இபாதத்து ரெண்டு, ஒன்று முபாரக்கான தாடி, இரண்டாவது நிக்காஹ் என்பது ஹமேஷாக்கு இபாதத்தையே நீளமான இபாதத்தை. அதனால இந்த நிக்காவுடைய தரிக்காக்களை, நிக்காவுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து மக்காவுக்கு போயிட்டு வரத்துக்கு 10 தர்பியத்து கேம்ப்ல கலந்துக்கிறோம். அப்படி கலந்து கொண்டு கூட அங்க போன உடனே முஃப்தி சாப்புக்கு போன் வரும், அதுல சோபாக்கையா சஃபர் நமாஸ் பல்லக்கேன், தோது ரக்காத் பல்லக்கமே, சார் பண்ணாக்கி தோ பண்ணாக்கி 10 தடவை சொல்லியிருப்பாரு முஃப்தி சாபு. அங்க போன யாராவது குழப்பிடுவான், அங்க இருக்கிற எல்லாம் ஹாஜி முஃப்தி ஆயிடுவாங்களே. இப்போ 40 நாளுடைய ஹஜ்ஜு, 5 நாளுக்குள்ள ஹஜ்ஜுடி புரோகிராமுக்கு 10 கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளக்கூடிய நாம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் இஸ்திவா ஜிந்தையில போகக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஹசரத் என் பிள்ளை வந்து நிக்கா முடிக்க போனா இவனுக்கு ஏதாவது தர்பியத் பண்ணுங்களே, எந்த அப்பாவாவது வந்து அசத்து விட்டுங்களா? எந்த தாயாவது நிஸ்வான் மரசா தன்னுடைய மகளை அனுப்பியிருக்கிறாங்களா? பெரிய கை சேதம் இதெல்லாம், இதெல்லாம் பெரிய கை சேதம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. தாருல் கஸால மஹ்கம ஷரியால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்ன பிரச்சனை? ஆச்சரியமா உங்களுக்கு, நீ உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சு, வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, ஷௌஹர் பீவி தோ ஜனக்கு மத்த தர்வியானாக்கோ லடாயி, உஸ்மே ஷௌஹர் சே ஜியாதா பீவி குஸா ஹோத்தி, இன்னும் தண்டா ஹோக்கோ பாயர் சலகாயன ஜாக்கோ தோடி தேர் மே உனே தோஹாத் பூல் பி ஏக் ஹல்வா டப்பால் எல்லாம் காத்தா. இல்ல புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றாங்க, கதை இல்ல. இது ரெண்டு கொண்டு வந்த உடனே அந்த பீவுடைய குஸா எல்லாம் தண்டாயி, ரெண்டு பேரும் உட்கார்ந்து முகப்பத்தா இருக்கிறாங்க. இது ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல வந்திருக்குது. இந்த வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ பார்த்து மியா பீவி முசல்மான்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. மாலும் நெய் பீவி கைக்கு லடாய் தாழ்த்திக்கிறோம், பீவி சாக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் தேசம் எப்பவுமே இல்லாம அதிகமா கோபப்படுறான் அந்த பொம்பளை. இவன் கோச்சிட்டு வெளியே போயிடுறான். இப்ப இந்த பீவி என்ன நினைக்குதுன்னா, அபு மேல ஷௌஹராக்கும் ஆத்து வகுத்து பூல் பீல் இழக்காங்க, ஹல்வா பீல் இழக்காங்க. இசக்கே மாலம் பூல் இழக்கானா அவரு ஹல்வா இழக்கானாக்க இருக்கும். இவன் மாப்பிள்ள மாதிரி கை கால் ஆட்டு வர உள்ளோம், போயா வெளியே, வெளியே அனுப்பிட்டா அவளை ஏன் அனுப்புறேன், எனக்கு பூவியும் ஹல்வா வாங்கிட்டு வா. அவன் வந்து அசத்துட்டு கேட்டானா, அசரத் மியாம் பீவிக்கு தர்மியான் லடாய் ஹோயத்தோ ஆபஸ் மில் வாசே பூல் பி அவர் ஹல்வா லேனா கியா? இது இஸ்திவாதி ஜிந்தகி வந்து ஒரு விளையாட்டா நினைச்சாங்க நம்ம பசங்க எல்லாம். ஐடியில வேலை செய்தா பணம் கிடைச்சிட்டா போயிட போகுதுன்றாங்க. கை நிரம்ப பணம் போய், சூட்கஸ் நிரம்ப பணம் வாங்கிட்டால் நாம் வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடலாம். 25 வயசிலிருந்து 40 வயசுக்குள்ள யாருடைய ஹக்கும் பார்க்காம தொடர்ந்து சம்பாதிச்சுட்டே போலாம், மனைவி கூட பார்க்க கூடாது என்று பணத்தின் பக்கம் ஓடுறாங்களே, படிப்பின் பக்கம் ஓடுறாங்களே, குடும்ப வாழ்க்கை போறாங்களே, இதுல தான் வெற்றி நினைக்கிறாங்களே, அவங்க தான் உலகத்தில் தோல்வி அடைறாங்க. எத்தனையோ ஐடியில படிக்க, ஐடியில வேலை செய்து நிக்கா முடித்தவர்கள் எல்லாம் தலாக்கு ஹுலா வாங்குவதற்கு காரணம் என்ன? மனைவியுடைய ஹக்குகளை நிறைவேற்றாத காரணத்தினால. மனைவியுடைய ஹக்கு என்ன? ஹஜரத் என்னுடைய கணவர் என்னுடைய சௌகரிய இடத்திலே அன்பான சலாம் கூட சொல்வதில்லை, பேசுவதில்லை. எந்நேரமும் வாட்ஸ்அப்ல, எந்நேரமும் லேப்டாப்ல வீட்டுக்கு வந்து கூட கம்பெனியுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார், அன்பான பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, என்னுடைய ஹக்கு ஒண்ணு இல்லையா, நாங்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக் கூடாதா என்று சிந்தனை இல்லாமல் என் கணவர் இருக்கிறார், அந்த தரக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஒன்னு நீங்க ஹுலா கூடுங்க அல்லது நீங்க தலா கூடு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபஸ்க் செய்யுங்க, ரத்து செய்யுங்க. காலி சாப்பிடத்துல வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் படிச்ச பெண் வந்து சொல்கிறார், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவரிடத்தில் நாடுவது என்ன தெரியுமா, என் கணவர் என்னை நல்லா பார்த்துக் கொள்ள வேண்டும், முகப்பத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும், நல்ல குடும்பம் நடத்த வேண்டும். இதுதான் இஸ்திவாதி சிந்தகி. பணத்துக்கு பின்னாடி போய், ஐடிக்கு பின்னாடி போய், எல்லா விதமான உலகத்துடி காலத்துக்கு பின்னாடி போய் குடும்ப வாழ்க்கை மறந்துவிட்டால் சகோதரர்களே, அந்த பெண்களுடைய வாழ்க்கை நரகமாக ஆகிவிடுகிறது.
எனவே அந்த முகப்பத்தான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும். சஹாபாக்கள் ஒரு ஜமாத்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல வராங்க, நபியுடைய வெளியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தெரியும், நபியுடைய இஸ்திவாதி ஜிந்தகி குடும்ப வாழ்க்கை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நேரம் அழுதாங்க. அழுத பிறகு அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் குரான் படிக்கலையா, படிச்சிருக்கிறோம்னாங்க, தபாரக்கல் படிச்சிருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறோம்னாங்க, அதுல சூரத்துல் கலம் ஒரு சூரா வருது படிச்சிருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறேன்னாங்க. அதுல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறானே, நூன் வல் கலம் யுமா யஸ்துரூன் மா அந்த பிநியமத்தி ரப்பிக்க பிமஜ்னூன் வ இன்னல்லக லஅஜ்ரன் கைர மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். பேனாவின் மீது சத்தியம் செய்து காஃபிர்கள் நபி அவர்களை மஜ்னூன் என்பதாக சொன்னாங்க, நபி அவர்கள் பைத்திக்கார் இல்ல, அற்புதமான மனிதர் என்று சொல்லி நபியுடைய அஹ்லாக்கு பத்தி அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க லஅலா குலுகின் அதீம். நபியே நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில், அஹ்லாக்கை ஹசனாவில உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே. அதுல தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்படி குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் இன்னக்க லஅலா குலுகின் அதீம் என்று சொன்னார்களோ, கான குலுகுஹு அல் குர்ஆன், குர்ஆன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறதோ அதே மாதிரி நபியுடைய வாழ்க்கை எங்களோடு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாங்க சஹாபாக்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வருவாங்களோ, நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள வருவாங்களோ சிரித்தவர்களாக உள்ளே வருவார்கள். எப்படி வருவாங்க, தபஸ்ஸும் கர்த்தே ஹுவே கர்க்கே அந்தர் தாஹில் ஹோங்க, அத்தர் பூசிக்கொண்டு உள்ளே வருவார்கள், மிஸ்வாக் செய்து கொண்டு உள்ளே வருவார்கள். நாம் நம்முடைய மனைவிய அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம், இருக்கிறோமா இல்லையா? அட சொல்லுங்களேன், நான் பொதுவா கவுன்சிலிங்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கணவரும் வீட்டுக்குள்ள வந்தால் என் மனைவி அழகா இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் சரியான உடை இல்லாம நம்முடைய மனைவி நைட்டில பார்த்தா நம்ம கோபம் வருமா வராதா? அட சொல்லுங்களேன், 12 மணி நேரம் கம்பெனிக்கு போயிடணும், கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், நைட்டு நேரத்தில் வரும், இந்த மாதிரி ஹாலத்தில் இருக்குது, பிரச்சனைகள் வருது, பெண்களுக்கு தனி கவுன்சிலிங் கொடுக்கிறோம் நம்ம. அதே மனைவி நம்மளை கூட என் கணவர் இந்த மாதிரி வர வேண்டும் என்று ஆசைப்படுவாள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள நபி வருவார்களோ சிரித்தவர்களாக உள்ளே வருவாங்க, மிஸ்வாக்கு செய்து கொண்டு வருவாங்க, பேசும்போது வாயில துருவாடை பதுபு அடிக்கக்கூடாது என்பதாக, நபியுடைய உடம்பிலிருந்து கமகம என்பதாக வாசனை அடிக்கும், நபி முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு சந்தோஷம் ஆகிவிடும் என்று அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் போறோமா, போகும்போதே சவுண்டு போட்டு போறோம், வரும்போதே கேட்டான ஒரு சவுண்டு, நம்ம ஸ்கூட்டர் சவுண்ட் கேட்ட உடனே நம்ம மனைவி அடடா ஏ ஃபிரௌனாகரே, வார்த்தை சொல்லல ஆனா உள்ளத்துல பயம் இருக்குது, நம்ம பார்த்த நம்ம மனைவி பயப்படணுமா? அட சொல்லுங்களேன், நீங்கள் வந்தால் கதவு வாசற்படியில மனைவி ஓடி வர வேண்டும், கதவு திறக்க வேண்டும், உங்களை இஸ்திக்பால் செய்ய வேண்டும். அரபு நாட்டு பெண்கள் எப்படி இருந்தார்கள், நபியுடைய தர்பியத் எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய தர்பியத் எப்படி இருந்துச்சுன்னா, சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு வெளியே போனாங்கன்னா வாசற்படி வரையும் போய் ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு சொல்வாங்க, ஃபி அமானில்லா, அல்லாஹ்வுடைய அமானத்தில் போயிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களை சீக்கிரமாக வீட்டுக்கு திருப்புவானாக, நானும் உங்களுடைய குழந்தைகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்க வியாபாரத்தை எல்லாம் வர்க்க செய்வானாக என்று சொல்லி அந்த பெண் அனுப்புவா. இன்னைக்கு என்ன சொல்றாங்க நம்ம பெண்கள், ஜெய் ஜாத்த வக்து கேட் பெண்களுக்கு பாயிர் ஜாவஜி, எல்லாம் நடக்குது முஃப்தி சாப், இதெல்லாம் நான் பல ஊருக்கு போறனால நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன், போகும்போது வெளியே லாக் பண்ணிட்டு போ, அவங்களும் பெண்கள் தானே இவங்களும் பெண்கள் தானே, நம்ம பெண்களுக்கு நாம் சரியா தர்பிய செய்யாதனால அவர்களுடைய சௌகரோட நம்ம பெண்களுடைய வாழ்க்கை சரியில்லை.
ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் பெண்களுக்கு. நகை பெருசல்ல சகோதரர்களே, என்னமா கண் குளிச்சு எதுமா ஹுப்சூரத் மே அங்கிக்கு தண்டக் நையே ஹுப்சீரத் மே, வாழ்க்கை சீரத்து நல்லா இருந்துச்சு, ஒழுக்கம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். எல்லா இமாம்கள் பேரு தெரியும், ஆனா இமாம்களுடைய அம்மா பேரு தெரியுமா நமக்கு எல்லாம் சொல்லுங்களேன். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பேர் தெரியும், அவங்க அம்மா பேர் தெரியாது. ஏன்னா அவங்களுடைய தாய் அவனை நல்ல முறையில் வளர்த்து இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அஹ்லாக்கோட இமாம ஆக்கிய காரணத்தினால எப்பவுமே ஒரு மரத்துடைய தரஹ்துக்கா ஜடு அங்கிம நசர் நஹி ஆதா, ஜட் பவர்ஃபுல் ரஹ்தா மஸ்பூத் ரஹே தோ ஷாஹ் உஸ்கா தன் பஹுத் மஸ்பூத் ரஹேகா, ஜட் எப்பவுமே கண்ணில் தெரிவதில்லை. ஒவ்வொரு பெண்களும் மரத்துடைய வேர்கள் மாதிரி நம்முடைய மனைவிகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ள வேர்கள், நமக்கு சரியான தர்பிய செய்து ஒவ்வொரு தாய் தந்தையும் பெண்களை திருமணம் முடித்து வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு அனுப்பினால், நல்ல தர்பியத்து கொடுத்து நம்முடைய மகனுக்கு திருமணத்தை முடித்தால் ஆலா மதர் மாறி நல்ல வேறுள்ள பிள்ளைகளாக, நல்ல அகலாக்குள்ள பிள்ளைகளாக, ஐடியலான ஒரு சௌஹராக, அந்த பீவியாக அந்த பிள்ளைகள் ஆவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன தெரியுமா, நம்ம மனைவிக்கு ஒரு பேர் இருக்கும், நம்ம மனைவிக்கு ஒரு பேர், அந்த பேரு கூட நபி எப்படி கூப்பிடுவாங்கன்னா முஹப்பத்தான் வார்த்தையில கூப்பிடுவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹுடைய பேர் என்ன தெரியுமா, ஹஜ்ரத் ஆயிஷா, ஆயிஷா அவங்க பேரு. சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்து வெளிப்படுத்த யா ஹுமைரான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க அட சொல்லுங்களேன், யா ஹுமைரா, அழகானவளே, சிவந்தவளே, நல்ல அழகா இருப்பாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யா ஹுமைரா அப்படின்வாங்க. ஆயிஷா அப்படின்ற வார்த்தைய யா ஆயிஷ் முஹப்பத்துல கூப்பிடுறது. இது என்னைக்காவது கூப்பிட்டுருக்குறோமா நம்ம வீட்டில் போய், அதுல போல்தால ஆதி இஷா கே பாத் தேக்கோ சோப் ஷார்ட் ஷார்ட் நாமா சபு, அதாவது நம்ம 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 மனைவியுடைய முகப்பத்தை வளர்ப்பதற்காக வேண்டிய சகோதரர்களே, நம்ம வந்து ஒரு அன்பான முகப்பத்தான ஒரு லக்க பேர் வைக்கணும் அவங்களுக்கு, அதன் மூலமா உள்ள சந்தோஷம் அடையணும். ஒரு தடவை அதற்கு ரசூல் சல்லாஸ்ல வீட்டுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டுல நபி இருக்கிறாங்க, கதவு தட்டக்கூடிய சவுண்டு கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டாங்க. அவங்க பதில் சொன்னாங்க, வெளியே வந்த ஒரு பெண் பதில் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிருந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய முதல் மனைவி ஹதீஜாவுடைய சவுண்டு மாதிரி எனக்கு காதல விழுதுன்னாங்க. அவாஸ் முஜே மாலும் ஹோதா ஹே யே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா கா அவாஸ் முஜே சுன்னே மே ஆதி ஹே, கதவு திறந்து பார்த்தா ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய சோட்டி பெஹன் கௌலா பின்த் ஹுவைலித் அங்க வந்திருக்கிறாங்க. வந்து அவங்களுக்கு மெஹமான் நவாசி செய்தாங்க, மூணு நாள் தங்கினாங்க, மக்காவில இருந்து வந்திருந்தாங்க, உணவு எல்லாம் கொடுத்தாங்க. எல்லா மனைவியிலிருந்து சொன்னாங்க இவங்களுக்கு உணவு அனுப்புங்கன்னு சொல்லி, நல்ல மெஹமான் நவாசி விருந்தோம்பல் செய்து அந்த கௌலாவிடத்தில் சொன்னாங்க, அவங்களுடைய ஹதீஜா ரழியல்லாஹு தங்கச்சிடத்திலே நீங்கள் மதீனாவில் இருக்க ஆசைப்பட்டால் உங்களுக்கு வீடு ஏற்பாடு செய்து தர இல்லை யார் ரசூலல்லாஹ், நான் போலான் ஆசைப்படுகிறேன். அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் நிரம்ப பொருளை அன்பளிப்பை கொடுத்து வாபஸில மூணு நாள் கழிச்சு அனுப்புனாங்க மக்காவிற்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலாவை அனுப்பிட்டாங்க. அவங்க போன பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே இத்தனை மனைவி இருக்கிறாங்க யார் ரசூலல்லாஹ், அவங்க வயசான அம்மா யாரு, ஹஜ்ரத் ஹதீஜா, அதுவும் அவங்களுக்கு 40 வயசுல கல்யாணம், உங்களுக்கு 25 வயசுல கல்யாணம், அந்த வயசான பொம்பளை மௌத்தாகி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா அவங்களுடைய சப்தம் நீங்க மறக்கல, இன்னுமா அவங்களுடைய சப்தத்தை நீங்க மறக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஆயிஷா நீ ஹதீஜாவை என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் எனக்கு நுபூத்து எனக்கு வந்து வஹி கிடைச்ச உடனே நான் பதட்டமான சூழ்நிலையில் இருந்தேன், பரேஷானி ஹாலத்தில் இருந்தேன், என்னை பார்த்து தசல்லி கொடுத்தவர்கள் யார், ஹஜ்ரத் ஹதீஜா. என்ன சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு தஆலா இன்னக ல தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம, உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வராது, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்னுடைய கணவரே. என்ன, நீங்கள் ஏழைகளுக்கு ஹிதுமத் செய்றீங்க, விருந்தாளிகளுக்கு விருந்து செய்றீங்க, எல்லா விதமான மக்களுக்கு விருந்தோம்பல் செய்றீங்க, கடனாளிகளுக்கு கடனை தரங்க யார் ரசூல் அல்லாஹ், இந்த மாதிரி நல்ல சிஃபத் இருக்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருமா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். உலகமே என்னை பொய் என்பதாக சொன்னது, அந்த நேரத்தில் நீங்கள் நபிதான் என்று என்னை கொண்டு ஈமான் கொண்ட முதல் பெண்மணி ஹதீஜா, அவருடைய சொத்து பிராப்பர்ட்டி அனைத்தையும் தீனுக்காக வேண்டி செலவழித்தவர்கள், அவர் மூலமாகத்தான் எனக்கு நாலு பெண் குழந்தை மூணு ஆண் குழந்தை தந்தான், இவ்வளோ தீனுக்காக வேண்டி இவ்வளோ அர்ப்பணித்த என்னுடைய மனைவி ஹதீஜா என்னால் மறக்க முடியுமா? அபூதாவுடைய ஹதீஸில் ஒரு வார்த்தை வருகிறது, ஹதீஜா ரலியல்லாஹுடைய முஹப்பத்தை பத்தி நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னி ருசித்து ஹுப்பஹா, அவருடைய பிரியத்தை நான் ஊட்டப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பிரியம் என்னுடைய உடம்புல கல்வில மட்டுமல்ல என்னுடைய ரத்தங்கள்ல ஓடுகிறது. எப்படின்னா, நம்ம கூடி வெயில் காலத்துல கடுமையான வெயில் காலம் இருக்குதுங்க, நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வச்சோம், ரம்ஜான்ல வச்சோமா இல்லையா, அட தலை ஆட்டுங்களே, இங்க மழை பெஞ்சிருக்கும் பக்கத்துல உங்களுக்கு இந்த கொடைக்கானல் என்ன இது ஏழுகிற இருக்கிறதுனால அடிக்கடி இங்க மழை பெய்யும் நினைக்கிறேன். அந்த கடுமையான வெயில் நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்ச உடனே இஃப்தார் நேரத்தில் வந்து தஸ்தர்கான்ல உட்காடுறோம். இங்க மஸ்ஜிதுல நோன்பு திறக்கிற பழக்கம் இருக்குதா இல்ல, சில மஸ்ஜிதில் இருக்கும் சில மஸ்ஜித் இல்ல, சென்னையில பார்த்தா எல்லா மஸ்ஜிதில் இருக்குது, உட்கார்றோம் அல்லது வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம இப்ப 14 மணி நேரம் பட்னியா இருக்கிறோமே, நம்ம இருக்குது ஒரு ஜான் வயிறு, ரெண்டு தம்ளர் தண்ணி குடிச்சனா ஃபுல் ஆயிடும். ஆனா நம்ம நீயத்து எப்படி இருக்குதுன்னா, அங்க தஸ்தர்கான்சோ மேராச்சோ தஸ்தர்கான் உள்ள எல்லாம் சாப்பிடும், ரெண்டு வடை சாப்பிட்ட உடனே அவன் அவுட் ஆயிடுறான், முடியல அவனால. லைக்கின் நஃப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுது, கயிறு விடுங்க, ரெண்டு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறார் நோம்பாளி. தண்ணீர் குடிச்ச பிறகு கஞ்சி குடிச்சு நேரம் மஸ்ஜிதுக்கு வரார், மஸ்ஜிதுக்கு வந்து வெளியே போறார். ஒரு ஜிஹாதுக்கு போயிட்டு வெளியே வந்தா எப்படி பசினா பசினா இருக்கும், இருக்குதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு திறக்கத்துக்கு முன்னாடி இந்த துவா ஓதுங்கள். என்ன துவா ஓதும் நோன்பு திறக்கத்துக்கு முன்னாடி? அல்லாஹுமே ரம்ஜான் ஆயத்தை போலீங்க, அதுல தர்மியான்மை கைசாத யாத்திரனா நோன்பு திறந்த பிறகு நபி ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க, நோன்பு திறந்தனால என்னுடைய தாகம் போய்விட்டது, என்னுடைய நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது, கண்டிப்பா அல்லாஹ் எனக்கு சவாபை தருவான் என்று துவா. அது நரம்பு எல்லாம் 14 மணி நேரம் தண்ணீருக்கு இல்லாம நம்ம வந்து என்ன செய்தோம், நோன்பு வச்சோம், அதனால நரம்பு எல்லாம் காய்ஞ்சிருந்துச்சு. தண்ணீர் குடித்த பிறகு ரெண்டு டம்ளர் தண்ணீர் உடம்புல எங்கெல்லாம் நரம்பு இருக்கிறதோ ரத்தங்கள் ஓடுதோ அந்த நரம்புல அல்லாஹ் தண்ணீரை பாய்ச்சுகிறான், உடம்புல வெளிப்படுது. தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஹதீஸ்ல எழுதுறாங்க, இதே மாதிரிதான் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஹதரத் ஹதீஜாவுக்கும் மத்தியில உள்ள முஹப்பத் இருக்கிறது. ரக்கு ரக்குல அல்லாஹ் வைத்திருந்தான். அதன் அடிப்படையில தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தாகிவிட்ட ஹதீஜாவுடைய சவுண்டு கூட மறக்கல. ஏன்னா ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னி ருசித்து ஹுப்பஹா, அவருடைய பிரியத்தை நான் ஊட்டப்பட்டிருக்கிறேன். இதுதான் இஸ்திவாதி ஜிந்தகி. வாழலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த மாதிரி வார்த்தைகளோடு குடும்பத்தை நாம் வாழும் பொழுது அந்த குடும்பமே சொர்க்கமாக ஆகிவிடும். நமக்கெல்லாம் தேவமுந்து மதரசா தெரியும், தெரியுமா தெரியாதா? எல்லாம் அநேகமான உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் எல்லாம் அங்க ஃபாரிக் ஆகி வராங்க. இவங்க முஃப்தி சாப் கூட அங்கதான் படிச்சுட்டு வந்தாங்க அந்த காலத்தில். இப்போ மிகப்பெரிய 5000 பேர் 6000 பேர் படிக்கிறாங்க. அப்ப தௌரத்துல் ஹதீஸ் வெறும் 40 பேர் தான் இருப்பாங்க. தௌரத்துல் ஹதீஸ் ஹதீஸ் பாலம் நடக்கு. ஷேகுல் ஹிந்த் முஹம்மது ஹசன் ரஹமத்துல்லா அலை மிகப்பெரிய ஒரு பெரியார் இருந்தார். அவருடைய தரஸ்கால பெரும் பெரும் அவுலியா அல்லாக்கள் படிச்சாங்க, மாணவரா இருந்தாங்க. அஷ்ரஃப் அலி தானவி, முஃப்தி ஷபீஸ் போன்ற பெரியார்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. அதே மாதிரி அகமது அலி லாகூரி, ஷபீர் அகமது உஸ்மானி போன்றவர்கள் எல்லாம் படிச்சிருந்தாங்க. இப்ப அந்த நேரத்தில் மீரட்டில் இருந்து ஒரு நவாப் சா வரார். மீரட்டில் இருந்து ஒரு நவாப் சா வந்து ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாட்ட மஷூரா செய்ய வரார். ஹசரத், என்னுடைய பொண்ணுக்கு வயசு ஆயிடுச்சு, நிக்கா முடி வயசு வந்துச்சு, 18-20 வயசு வந்துச்சு, இப்ப நிக்கா முடிக்க வைக்க போறேன், ஒரு நல்ல மாப்பிளைய இந்த 40 பேர்ல உங்க மாணவரை ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஹசரத் என்ன சொன்னாங்க, நாங்க செலக்ட் பண்ணுவது பகரமா 40 பேரும் முத்துக்கள் மாதிரி. ஒரு பையன் கூட குறைஞ்சவன் அல்ல. அற்புதமான பிள்ளைகளை நான் தர்பியை செய்திருக்கிறேன். நீங்க 40 பேர்ல யார நீங்க செலக்ட் பண்றீங்களோ அவரை உன்னுடைய மகளை திருமணத்தை முடிச்சு கொடுக்கலான். அந்த தௌரத்துல் ஹதீசுடைய தரசுகால அந்த மீரட்டு நவாப் சாப் அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறார். ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டார். அகமது அலி லாகூரி என்ற ஒரு நபரை என்ன செய்தார், அகமது அலி என்ற நபரை செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ண உடனே ஹசரத் சொன்னார், ஹசரத் இந்த வரிசையில் இருந்த அந்த மாணவரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ன உடனே, அவர் யார், அகமது அலி லாகூரி யாருன்னா, அவருடைய ஹாந்தா அவருடைய குடும்பமே சிங்கு மசஹபில் இருக்கக்கூடியவர்கள், சீக்கியர்கள் இருக்கக்கூடியவர்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கடுத்து ஈமானை ஏற்றுக்கொண்டு தர்பியத் பெற்று குரானை ஓதி ஆலிம் பட்டத்தை பெற்று கடைசியா தௌரத்துல் ஹதீஸ்ல இருக்கிறார் தேவ்பந்த் மதரசாவில். இப்ப அவருக்கு இவர் பெண்ணு தரன்றாரு. இப்போ ஷேகுலி மஹமூது ஹசன் அகமது அலி லாகூரி என்ற அந்த மாணவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், தம்பி உனக்கு வந்து மீரட்டுடைய நவாப் சாபுடைய மகள் தன்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கற ஆசைப்படுறார், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஹசரத் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஜோடா, எனக்குன்னு வீடு இல்ல, என் ஹாந்தாடே சிங்கு மசாபில் இருக்கிறது, நான் திருமணம் முடிச்சுக்கிட்டு நானும் மரசா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன், அந்த பெண்ணை கட்டிக்கிட்டா எனக்கு வீடு வேணும், எனக்கு தங்கத்துக்கான இடம் வேணும், நான் என்ன செய்வது, எல்லாம் நான் ஏற்பாடு செய்யறேன், நீ ஓகேவா? ஓகேன்ட்டார். அவர் யாரு? அந்த வாலிபர் அகமது அலி லாகூரி. அன்பானவர்களே, கிதாப் எழுதுறாங்க, பெரியார் எழுதுறாங்க, நாளைக்கு நிக்கா அப்படின்னு சொல்லி முடியாவது. மீரட்டு இருந்து எல்லா பெரிய பெரிய நவாபுகள்லாம் வராங்க. சத்தா மஸ்ஜிதுல நிக்கா ஆக போகுது. இப்ப ஹசரத் சொல்றாங்க, அகமது அலி லாகூரி என்னிடத்துல நான் போட்டு இருக்கக்கூடிய பைஜமா ஜிப்பாவை தெருவெறி எதுவுமே என்னிடத்துல இல்ல. அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த துணி கொடுப்பதற்கு ஆசைப்பட்ட அவன் துணிய இல்ல, என்னுடைய துணியில தான் நான் நிக்கா முடிக்கணும்னு சொல்லி நான் வேற நபருடைய துணியை உடுத்திக்கொண்டு என்னுடைய துணிய நான் என்ன செய்து துவச்சின காய போட்டேன். அப்ப அது குளிர்காலம், கடுமையான குளிர்காலம். யூபியில வந்து 40 நாளுக்கு சூரியன் வந்தா கூட சூரியன் தெரியாது, பகல் நேரத்தில் கூட பனி பெய்யும், அந்த மாதிரி குளிர்காலம். நான் சாயந்தரம் துணியை காய போட்டு பகலெல்லாம் பார்த்தா காயவே இல்லை, ஈரமான துணியோட சத்தா மஸ்ஜிதுல உட்கார்ந்து எனக்கு ஷேகுலி மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி நிக்காவுடைய குத்துபா ஓதுகிறார். சுற்றி வட்டாரத்தில் தாஜ் அணிந்து கொண்டு என்னுடைய குடும்பத்தை, மாமியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும் பெரும் நவாபுகள் இருக்கிறாங்க, எல்லாம் என்ன பார்க்கிறாங்க. நவாபு மீரட்டில் இருக்கிற நவாபு எந்த மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தார், ஒரு ஏழையான மாப்பிள்ளையே, ஒரு துணி கூட ஒழுங்கா இல்லையே, நினைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இருந்தாலும் என்னுடைய மாமனார் என் மீது பிரியப்பட்டு அவருடைய மகளை கொடுத்தார். நிக்கா முடிந்த பிறகு ஷேகுல் இந்த முகமது ஹசன் ரஹமத்துல்லாலை ஒரு குடிசை வீடு வாடகைக்கு எடுத்து எனக்கு கொடுத்தார். நாங்கள் ஒரு குடிசை வீடுல நாங்கள் தங்கினோம், ஒரு வாரம் தங்கினோம். அந்த ஒரு வாரத்தில் பாருங்க, வீட்டுடைய வேலை, வீட்டை பெருக்கி தள்ளுவது, வீட்டில் சாப்பாடு சமைப்பது, வீட்டில் வந்து கணவனுடைய துணி எல்லாம் துவைப்பது, ஷஹ்சாதி இளவரசி நவாபுடி பொண்ணு செய்யறாங்க. ஒரு வாரம் கழிச்சு மீரட்டிலிருந்து அவருடைய மாமனார் வருகிறார். வந்து அகமது அலி லாகூரிடத்தில் கேட்கிறார், மருமகனிடத்திலே வீட்டு ஒரு வாரம் ஆச்ச மகள், நீங்களும் உங்களுடைய மனைவியும் ஊருக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்துக்கொண்டு தேவ்பந்த் மதரசாவில ஹசரத் ஷேகுலி முகமது ஹசன் ரஹமத்துல்லாஹி லீவ் எடுத்துக்கொண்டு ஹசரத் அவர்கள் கிளம்ப தயாரா இருந்தாங்க. முதல்ல தன்னுடைய மனைவியை அனுப்பிட்டாங்க ஊருக்கு. இப்போ மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு பெண் ஆர்எஸ் அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா சில பெண்கள் ரவுண்டு கட்டி நிற்பாங்க, ஹாலா படமா புப்பு மமானி எல்லாம் இருப்பாங்க. என்னன்னா அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க, துமார சாஸ்கர் கைசா பாயித்து, புரியுதாங்க, உன் மாமியார் வீட்டை எப்படி பெற்றுக்கொண்ட, அந்த நேரத்தில் அந்த ஆர்எஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதோ அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பின்னாடி. அது நல்ல ஸ்டேட்மெண்ட் குடிச்சுன்னா இந்த சுத்தி பொம்பளைகள் பார்த்தீங்கன்னா அமைதி ஆயிடுவாங்க. ஏதாவது தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பொம்பளை எல்லாம் சேர்த்து 1:10 ஆக்கி அந்த பெண் வாழ்க்கைக்கு எடுத்துடுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு டீம், ஒரு பெண்கள் டீம் அங்க இருக்குது நவாப் சாப் வீட்டில். இந்த பெண் போய் இறங்கின உடனே எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க, உங்களுடைய கணவருடைய வீடை எப்படி நீ பெற்றுக்கொண்டாய், நல்லா கேளுங்க, உங்களுடைய ஷௌகருடைய வீடு எப்படிமா நீ இருந்த,
அந்த பெண் சொன்னாங்களா, அல்லாஹ் அக்பர், மை சமஜ்க ரக்கீதி மர்னே கே பாத் ஹி மை ஜன்னத் கு ஜாவுங்கி லேக்கின் மை ஷௌஹர் கர் மே ஜானே கே பாத் ஐசா முஜே மாலூம் ஹுவா கோயா மை ஜன்னத் ஹி சே ஆ ரஹி ஹூ. புரிஞ்சீங்களா? இந்த உருது லஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனப்பான பண்ணிக்கிறது உருதுக்காரங்களுக்கு விளங்கத்துக்காக வேண்டி. என்ன ஹசரத், நான் தமிழ்ல தமிழ்ல சொல்லிடுவேன். இது கல்பில வைங்க. நவாபுடைய பொண்ணு ஒரு குடிசையில வாழ்கிறாள், ஆசாதாக வாழ்ந்தவள், நல்ல முறையில வாழ்ந்தவள். அந்த நவாபா இருந்தும் நவாபுடைய மனைவி தன் குழந்தைக்கு எப்படி தர்பிய செய்திருக்கிறார்கள் பாருங்க. கணவருடைய வீடை ஜன்னத்தாக நினைத்திருக்கிறாள். எனவே அன்பான நல்லடியார்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய பொறுப்புதாரிகளே, இதுவெல்லாம் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்வது காரணம் என்ன? குடும்ப வாழ்க்கைனா இப்படிதான் இருக்க வேண்டும். இப்ப உள்ள காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகள் மஹ்கமா ஷரியாவுக்கு தாருல் கஸாவுக்கு வருவது காரணம் என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிதல் இல்லை. சமஜனைக்கு தாக்கத்தினை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலா. ஒருத்தர் வந்து ஒரு கல்யாணம் ஆகி 40 நாள் ஆச்சு. 40 நாள் ஆன உடனே ஒரு பெண் வரா, கல்யாணம் ஆர்எஸ் வராங்க. அதிலே நான் என் கணவரோட வாழ பிடிக்கல எனக்கு, எனக்கு வந்து நீங்க ஹுலா கொடுத்துருங்க, தலா கொடுக்க சொல்லுங்க கணவர் அப்படின்னு சொல்லி. என்னமா விஷயம் கேட்டேன். கம்பெனிக்கு ஜாத்தினோ பஹிலா மைனாக்கா தர்மாக்கா சிலிப் திகாயனி உனே. என்ன ஹாரிசா அவர் சொல்றது, முதல் மாசம் சம்பளம் வாங்கினார் என் கணவர், அந்த சிலிப்பு காட்டலையா, ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தாங்கல்ல, பஹிலா மைனாச்சா ஐசாயினோக்கு கத்தாரி காம் கருத்துக்கத்தோ மேர் ஜிந்து கைசாரங்கி சைத்தான் ஏறி உட்கார்ந்துகிட்டா அந்த பொண்ணு உடம்புல. அதனால எனக்கு வாழ பிடிக்கல. ஆறு சிட்டிங்ல பேசணும், ஆறு சிட்டிங்ல பேசணும், ஒத்து வரவே இல்லை. தலாக் வாங்கிட்டு போயிடுச்சு, ஒத்து வரவே இல்லை. அவன் அழுறான் 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 அழுறான். எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடி நான் கொடுத்திருப்பேனே, நீ புது பொண்ணுன்னு சொல்லி சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுறான் அவன். இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலா குணாவரி போவது காரணம் என்ன? குடும்ப வாழ்க்கைன்னா ஒரு விளையாட்டா நினைச்சிட்டாங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல் விஷாரத்தில் அலம்துல்லா இதுல இருந்து பள்ளப்பட்டியிலிருந்து முஸ்தபா மௌலானா வந்தார். முஸ்தபா மௌலானா வந்த பிறகு முதல் முதலாக நம்ம வந்து என்ன செய்தோம், உலமாக்களுக்காக வேண்டி ஒரு நிஷிஸ்து வச்சோம். ஒரு சாதி மால்ல எல்லா உலமாக்கள் 150 உலமாக்கள் கலந்துகிட்டாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூப்பிட்ட நம்ம, அதுல அந்தந்த ஊர்ல யார் சந்தோஷமா கவுன்சிலிங் கொடுப்பீங்களோ அந்த உலமாக்கள் முன்னாடி வந்து உட்காருங்க. அவங்களுக்கு நோட் புக் பேனாக்கு தந்துட்டோம். அப்புறம் காலையில அவர் 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடத்தினார். அதுல நோட்ஸ் எடுத்தோம். அன்னைக்கே மஹரிபில் ஊருடைய ஜமாத் அமாயுதீன்களை அழைச்சி, அதே மாதிரி ஆற்காடு வாலாஜா கல்மில் குப்பம் ராணிப்பேட்டுடைய சர்ஜமாத்துடைய முக்கியமான 5-5 பேர் அழைச்சி அந்த இலாக்கால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு புரோகிராம் வச்சோம். இப்ப அவங்களுக்கும் இந்த கவுன்சிலிங் உடைய அமையத்தை பத்தி சொல்லும் பொழுது அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்தோம், மறுபடியும் இது சரியான முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேனை பிடிச்சி 2 கார் பிடிச்சி 16 உலமாக்கள் பள்ளப்பட்டியில போய் அங்கே போய் நேரடியாக மாப்பிள்ளைக்கு அவர் எப்படி கவுன்சிலிங் கொடுக்கிறான்னு சொல்லி பார்த்து அதை கற்றுக்கொண்டு மேல் விசாரத்துக்கு வந்த நாங்க. மேல் விசாரத்துக்கு வந்த பிறகு அங்கு உள்ள ஜமாத்தளத்தில் பேசி இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இந்த கவுன்சிலிங்கான சர்பரஸ்து நம்ம மௌலானா மலக் முகமது இப்ராஹிம் சாப் தாமத் பர்காத்தம் அவர்களுடைய பெரும் முயற்சி தான் இவ்வளவு பெரிய புரோகிராம் நம்முடைய மேல் விசாரத்தில் ஜமாத்துடைய மாத்தகத்தில் நடக்குது. அல்ஹம்துலில்லா, அங்க போன பிறகு ஜமாத்து முத்தோலி சாப்பிட்ட பேசணும், ஜமாத் முத்தோலி சாப் தயாராயிட்டாரு. அதுக்கடுத்து எங்களுடைய மேல் விசாரத்துடைய உலமாக்கள் 12 பேர் தயாராயிட்டாங்க. 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 3 உலமாக்கள், ஒரு வாரத்துக்கு 3 உலமாக்கள், 12 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா ஒரு மௌலானாக்கு 4 பாயிண்ட்ஸ், இன்னொரு மௌலானாக்கு 4 பாயிண்ட்ஸ். மஹரிபுக்கு பிறகிலிருந்து 2.5 மணி நேரம் மாப்பிள்ளை கவுன்சிலிங் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை ஹப்தா கதீன் மஹரிப் கே பாத் சே லேக்கர் அடை கண்டா இஷா கே பாத் பி ஹோதா ஹூ, 2.5 மணி நேரம் அவங்களுக்கு இந்த 12 விஷயங்களை சொல்லித்தரும். இப்ப அந்த மாப்பிள்ளை வந்து எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னா, ஜமாத்திடத்துல வந்து தஃப்தர் எழுத வருவாங்க பாத்தீங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வராங்க.
அந்த நேரத்தில் ஒரு சிலிப் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். என்ன கொடுத்துட்டோம்னா, நிக்கா கவுன்சிலிங் அந்த புக்குன்னு போட்டோம். போட்டு அதுல மாப்பிள்ளையுடைய அட்ரஸ், அவங்க அப்பாவுடைய பேர், அவருடைய போன் நம்பர் கீழே வந்து, அதே மாதிரி அவருடைய பெயரு, ஜமாத் அவருடைய அப்பாவுடைய பெயரு, அவருடைய அட்ரஸ், போன் நம்பர். அதுக்கு பின்னாடி வந்து அந்த பேப்பருக்கு பின்னாடி கிழிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. கவுன்சிலிங் நடக்கக்கூடிய இடம் பெரிய மசீதில ஆபீஸ்ல இந்த கவுன்சிலிங் புரோகிராம் நடக்கும்னு சொல்லி இருக்கும். காதி சாபிடத்தில் வந்து என்ன செய்வோம்னா, நிக்காவுடைய தப்தருடைய பேர் எல்லாம் அவர்கிட்ட போவோமே. உதாரணமாக இந்த வாரம் எட்டு பேர் நிக்கா ஆகுது அப்படின்னு சொன்னா, எட்டு பேருக்கும் காதி சாப் என்ன செய்வார், அங்க நிக்கா ஓதுறவரு அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு ஜமாத் மூலியமாக. அந்த எட்டு பேரும் சனிக்கிழமை மஹ்ரிப் நமாஸுக்கு பெரிய மஸ்ஜிதுக்கு வந்துருவாங்க. அந்த எட்டு பேரும் பெரிய மஸ்ஜிதுக்கு வந்த உடனே அந்த வாரம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய மூணு உலமாக்கள் அவர் அழைத்துக் கொண்டு மேல போய் அந்த பன்னெண்டு விதமான பாயிண்ட்ஸ்களை சொல்லுவாங்க. ஆனா ஒன்னுக்கு நாலு அஞ்சு தடவை எல்லா மஸ்ஜிதிலையும் சொல்லி ஏளான் செய்த முதல், இதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஊர்ல உள்ள எல்லா மஸ்ஜிதிலையும் நிக்காவுடைய அஹமியத்துடைய டாபிக்ல இருந்தா பயான ஆச்சு. கவுன்சிலிங் உடைய அஹமியத்தை பத்தி பேசி, அவங்களுக்கு கணவன் மனைவியுடைய ஹக்குகளை பத்தி பேசி, இஸ்திவாதி ஜிந்தகியுடைய வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்பதெல்லாம் பேசி கடைசியை இந்த ஏளான் செய்தோம். இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பெண்கள் கூட தயார்படுத்திக்கிட்டோம். கரூர்ல இருந்து ஒரு முஃப்தி சாபுடைய மனைவி இருக்கிறாங்க, இஸ்லாம் மாஸ்டர் நடத்துறாங்க. அவங்க வந்து கவுன்சிலிங் புரோகிராம் வந்து பெண்களுக்கு எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தராங்க. மேல் விசாரத்தில் ஜுனஹாஜி ஜுனை சாப் வீட்டில் வந்து ஒவ்வொரு மங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணியிலிருந்து ஜொஹர் வரையும் 1 மணி வரையும் அரசுகளுக்காவணி பெண்களுக்காவணி என்ன செய்தனா கவுன்சிலிங் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்திலையும் ஒரு தர்த்தீபில போய் கொண்டிருக்கிறது. ஒன்னு ரெண்டாவது, நம்ம காரி இம்தியாஸ் சாப் தாமத் பர்காத்துவும் அவருடைய தலைமையில ரஷீதியா மதரசாவில உலமாக்களுக்கும் டிஸ்டி கூடிய பொறுப்புதாரிகள் அழைச்சிருந்தாங்க. முஸ்தபா மௌலானா வந்தாரு, வந்தாங்க புரோகிராம் ஆச்சு. வேறொல்லு கூட ஆரம்பிச்சுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஆர்னியில கூட போய் நடத்தினாங்க, ஆர்னியில ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பொறுப்புதாரிகளுடைய கையில தான் இந்த கவுன்சிலிங் உடைய புரோகிராம் உடைய எல்லா விதமான நுச்சோடு அவர் கையில் இருக்கிறது. அவர்கள் எது எது செய்கிறார், எது நியத்து வைக்கிறார்களோ அந்த மாதிரி நாம் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்ணும் கவுன்சிலில் கலந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை இந்த 1.5 வருஷத்தில் 400 மாப்பிள்ளைகள் கவுன்சிலிங்ல கலந்திருக்கிறாங்க. நம்ம மேல் விசாரத்தில் பெண்களிலே லேட்டா நம்ம ஆரம்பிச்சோம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். இதுவரை 80 பெண்கள் மாப்பிள்ளைகள் வந்து கவுன்சிலிங் புரோகிராம் கலந்துகிட்டாங்க. கலந்து கொண்ட பிறகு இந்த 400 பேரும் அவங்க 80 பேர்ல இதுவரையும் அவங்களுடைய தரப்பிலிருந்து 1.5 வருஷத்தில் இந்த குடும்ப பிரச்சனை, தலாக்குடைய பிரச்சனை, ஹொலாவுடைய பிரச்சனை, இந்த 400 பேர்லேருந்து ஒரு நபர் கூட வரல. நம் கண்கூடாக பார்த்த சம்பவம் இது, கண்கூடாக பார்த்த சம்பவம். ஹக்குகளை தெரிந்து கொண்டு அவர்கள் அமல் செய்கிறார்கள். அதனால தான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா, நிக்கா முடிப்பதற்கு முன்னாடி நிக்காவுடைய இல்மு தேவை, நிக்காவுடைய மசாயில் தேவை, நிக்காவுடைய ஃபரதுகள் தேவை. கணவன் மனைவியுடைய ஹக்குகளை தெரிந்து கொள்வது அவர்கள் மீது கடமையா இருக்கிறது. எதுவுமே இல்லாம கபாலதி காந்தி நிக்கா வச்சுக்கிட்டு அப்படிதான் ஒரு இடத்துல நிக்கா பண்ண போனோம். நிக்கா பண்ண போகும்போது மாப்பிள்ளைக்கு ஈதா கபூல பண்ணாரு, யாரு காஜிசா பண்ணாரு, தோ கவா ஏக் வக்கீலு இத்தனை மெஹரு தோ கபுல் கியாபா வைசாச்சரக்குலோன்ட்டு அந்தாரு. மாப்பிள்ளை என்ன சொன்னா, கபுல் கியா ஹே வைசாச்சரக்குலோ. பட்டேல் சாப் என்ன மைரகலகு மை கேரா கரணான்டாரு. தெரியாமல் பல வாலிபர்கள் நிக்காவுல வராங்க. மைனே கபுல் கியா, நான் ஏற்றுக்கொண்டேன் வார்த்தை கூட தெரியல உனக்குன்னா, நீ மனைவியுடைய அக்கை எப்படி நிறைவேற்றுவ, உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களை சிறந்தவர் யார், உன் குடும்பத்தை நீ சிறந்தவன்னா, உங்க மனைவியிடத்தில் உனக்கு நல்ல பேருனா அல்லாஹ்விடத்தில் நல்ல பேர். நபி சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் நல்லவனாக இருக்கிறேன், நபி சொன்னாங்க, கை தூக்கி சொன்னாங்க. அதனால நான் வந்து அந்த கவுன்சிலிங் புரோகிராம்ல வந்து 12 விதமான விஷயங்கள் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த கிளாஸ் கவுன்சிலிங் உடைய மக்சத் என்ன, ஒன்னு. இரண்டாவது, நிக்காக்கு ரோஸ் கியா கியா அமல் கர்னா ஹை. தீசரா, நிக்கா ஹோனே கே பாத் ராத் கா அமல் கியா ஹை. சௌதா, அப்படி அஹலியாக்கு தர்பியத் கைசா கரே. பாஞ்சுவா வாலிதேன்கு ஹுகூக் உன்கு ஃபராயிஸ். அவர் செவ்வா ஆஷிகான ஜிந்தகி. ஆஷிகான ஜிந்தகி நான் சொன்னது ஆயிஷா ரதி யா ஹுமைரான் சொல்றது, அவங்களுக்கு வந்து முகப்பத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய கிப்டுகளை வாங்கி தருவது, கவுன்சிலிங்ல சொல்லுவாங்க அது இன்ஷா அல்லா. ஏழாவது வந்து தக்தீர்பர் ராசி ஹோனா. தக்தீர்பர்னா அல்லாஹ் நமக்கு இந்த மனைவி தந்திருக்கிறான். நம்ம வந்து கடை மாத்திர மாதிரி, வாடகை வீடு மாத்திர மாதிரி பெண்களை மாத்திக்கொண்டு இருக்கக்கூடிய அமல் இல்லை இது. நமக்கு அல்லாஹ் தக்தீர் எழுதியிருக்கிறான், இந்த பெண்ணை தான் திருமணம் முடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தர்பியத்தை செய்து அற்புதமான பெண்ணாக நாம் உருவாக்க வேண்டும். அதனால ஏழாவது பாயிண்டாக தக்தீர்பர் ராசி ஹோனா. எட்டாவதாக ஆதாப ஜிமா. பெண்களிடத்துல வந்து மனைவிடத்துல சேரக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன? இப்போ ஒரு ஒரு மாப்பிள்ளை வந்து மனைவிடத்துல சேரக்கூடிய முறைகளை, அதாவது என்ன, யூடியூப்ல போய் அசிங்கமான இடங்களை போய் அந்த யூடியூப்ல வீடியோல என்னென்ன அசிங்கங்கள் இருக்கிறதோ அதுவெல்லாம் மனைவிடத்துல வந்து செய்யலாம் என்று நினைக்கிறானே, இதனால் கூட தலாக்கு குலாக்கள் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இதனுடைய தரீக்காவான முறைகள் எப்படி இருக்குது என்பதை அவர்களுக்கு சொல்லித் தரப்படுகிறது. அடுத்தபடி ஒன்பதாவதாக பீவியுடைய ஹக்குகள் என்ன, மனைவிக்கு செய்யக்கூடிய ஹக்கு என்ன என்பதை சொல்லித் தரப்படுகிறது. காமியாபி சிந்த ஈக்க ராஜ்கியாக, வெற்றிகரமான வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன என்பதை சொல்லித் தரப்படுது. பதினொன்னாவதாக பஸ்தி, ஊர் இருக்குதா இல்லையா ஊர், இந்த ஊருடைய ஒரு தஹசீப் இருக்கிறது. நம்மனால ஊர் தஹசீப் கிடக்கூடாது. உதாரணமாக நம்ம இங்க ஒரு நம்ம மேல் விசார, இதாவது என்ன, ஆம்பூருடைய மாப்பிள்ளை வேலூர்ல குடியாத்தத்துல பெண் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் மாப்பிள்ளை வந்து குடியாத்தத்துடைய பெண் இடத்துல சரியா வாழல அப்படின்னு சொன்னா, குடியாத்தக்காரங்க வந்து ஆம்பூரை தரைக்குறைவாக பேசக்கூடாது. தரைக்குறைவாக நம்ம ஊருக்கு என்ற ஒரு தஹசீப் இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு மஸ்பூத்தான அமல் இருக்குது. உலமாக்கள் ஊரு, மதரசாக்கள் இருக்கக்கூடிய ஊரு, அஹ்லு சுன்னத் ஜமாத்து எல்லா ஊர் மக்களையும் வந்து நல்ல வரியில பாடுபடுறாங்க. இந்த மாதிரி கண்ணியமான ஊரை நம்மனால பேர் கெடக்கூடாது. ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்தை, ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களை, ஊர்ல இருக்கக்கூடிய அவுளியாக்களை, ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்களை கண்ணியப்படுத்தி நடப்பது ஒவ்வொரு வாலிபன் மீது கடமை என்பதை அந்த அந்த மாப்பிள்ளைக்கு நாம் சொல்லி தருகிறோம். பன்னெண்டாவது கடைசியாக துவா. எந்நேரமும் கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று பன்னெண்டு விஷயங்களை, இதுல ஒவ்வொரு பாயிண்ட் சில பத்து இருக்குது, பதினஞ்சு இருக்குது, பன்னெண்டு இருக்குது, பத்து இருக்குது, நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது சுருக்கமான முறையில் பன்னெண்டு விஷயங்களை நாம் உங்களுக்கு சொன்னோம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதன் மூலமாக பல பிரயோஜனங்களை வைத்திருக்கிறான். தமிழகம் முழுவதும் ஜமாத் உலமா மூலமாக பல இடங்களிலே நம்ம முஸ்தபா மௌலானா 3000 மேற்பட்ட ஆர்எஸ் நவுசுகளை, அதாவது என்ன, கல்யாண மணப்பெண்ணும் மணமகனுக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கி பாதையில் போய்கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா. நம்ம ஊர் ஏற்கனவே இல்மி ஊரு, தக்வா உள்ள ஊரு, அகாபி வரக்கூடிய ஊரா இருக்கிறது. அதோட அல்ஹம்துலில்லா நாம் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி நிக்கா ஆவதற்கு முன்னாடி கல்யாண பெண்ணுக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்காக வேண்டி கவுன்சிலிங் என்ற இந்த ஒரு முறையை ஆரம்பித்து அவர்களுக்கு சரியான பாடங்களை எடுத்து சொல்லுவோம் என்றால் அவருடைய வாழ்க்கை அற்புதமாயிருக்கும். மஹ்கம ஷரியாவிலே அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் புதுசாக எதுவும் வராது. பல பிரச்சனைகளுக்கு நாம் வந்து சரியான முறை தீர்வு காணலாம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். இதுதான் உங்களுக்கு முன்னாடி சுருக்கமான முறை நாம் சொன்னோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பா அல்லாஹ் ஆக்குவானாக. ஏனென்று சொன்னால் அந்த முதல் கவுன்சிலிங்ல வந்து கல்யாண பெண்ணு மட்டும் இல்லாமல் நம்ம பெண்களை கூட அனுப்பணும், நம்ம பெண்களை கூட அனுப்ப அப்படின்னு சொன்னா 100 என்ற அடிப்படையில நல்ல வாழ்க்கைகள் அமையும். நம்ம பிள்ளைகளுக்கு தர்பிய செய்யக்கூடிய நேரங்கள் பெண்கள் நம்முடைய பெண்கள் ஒதுக்குவார்கள். நம்முடைய பணிவிடத்துல சொல்லணும், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யக்கூடிய முறை, தொழுக்கத்துடைய முறை, ஒசுவுடைய முறைகள், அகலாக்கான சிஃபாத்துகள், நல்ல பேச்சுகள், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்து கண்காணிக்க வேண்டும். நம்ம மீது கடமை. ஏன்னா ஜன்னத்து அல்லாஹ் நமக்கு சும்மா தரல. ஒரு பெண் குழந்தை பிறந்தா, ரெண்டு பெண் குழந்தை பிறந்து நல்ல இல்மை தந்து, அதபை தந்து, அகலாக்கான ஒரு ஆணை பார்த்து திருமணம் முடிச்சு கொடுத்து விட்டால் என்ன, சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என் கூட இந்த மாதிரி இருப்பாங்க அந்த வாலிதைன் நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே. எதனால, அந்த குழந்தைக்கு நல்ல தர்பிய செய்கின்ற காரணத்தினால தான் இல்மும் அதபும் நல்ல மாப்பிளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது அவர் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் பெற்றோர்களுக்கு ஜன்னத்து வாஜிப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க சகோதரர்களே. எனவே நிக்காஹுடைய அகமியத்தை விளங்கி அதனுடைய கவுன்சிலிங்குடைய சிறப்புகளை விளங்கி இனி நடக்கக்கூடிய நிக்காவிலே கவுன்சிலிங் புரோகிராமிலே நம்முடைய வாலிபர்களை சேர்த்து அதற்கு சரியான முறையில் அவர்களை கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு நல்வழிப்படுத்தி நேர்வழி காட்டுவோமேனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வருவான். நல்ல பிள்ளைகளாக நல்ல ஒழுக்கமுள்ள அவுலாதுகள் அவர்களுக்கு பிறப்பார்கள். அதன் மூலமாக ஃபர்மா பர்தார் குழந்தைகள் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருவான். செலமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியத்தின் மனவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.